வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா நாடுகளில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நட வேண்டும் என்ற இயக்கத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இந்தோரில் இன்று தொடங்கி வைக்கிறார். பாக்கெட்டுகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்களின் உரைகள் மீது ஊட்டச்சத்து குறித்த தகவல்களை வெளியிட வேண்டும் என்ற திட்டத்திற்கு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. அசாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 58 அதிகரித்துள்ளது. கிராண்ட் மேட்ரிக்ஸ் மல்யுத்த போட்டியின் மகளிர் 50 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் வினோஷ் போகத் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்யா மற்றும் ஆஸ்திரிய நாடுகளில் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மாஸ்கோ புறப்பட்டுச் செல்லும் அவர் அங்கு நடைபெறும் இந்தியா ரஷ்யா இடையேயான வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்த மாநாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்முகத்தன்மை கொண்ட உறவுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச மற்றும் மண்டல விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் இருநாட்டு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளனர். தமது ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் வரும் செவ்வாய்க்கிழமை ஆஸ்திரியா புறப்பட்டுச் செல்கிறார். கடந்த 41 ஆண்டுகளில் ஆஸ்திரிய நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் பிரதமர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னையின் பெயரில் ஒரு மரம் நட வேண்டும் என்ற இயக்கத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இந்தோரில் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய பிரதேச மாநிலத்தில் 5 கோடியே 50 லட்சம் மரங்களை நடுவது என்ற இலக்குடன் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது. இன்று முதல் வரும் 14 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் மூலம் 51 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வாகனங்களின் விற்பனையை அதிகரிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், வரும் ஆண்டுகளில் வாகனங்களின் விற்பனை 50 லட்சம் கோடி ரூபாய் அளவை எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பாரம்பரிய விவசாய முறையிலிருந்து எரிசக்தி வழங்குபவர்களாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். இத்தகைய நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க வகையில் பலனளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்று எரிபொருளாக எத்தனால் பயன்படுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் முக்கிய எரிபொருளாக உருவெடுக்கும் என்று கூறினார். சுயசார்பு இந்தியாவின் இலக்குகளை எட்டுவதற்கு இத்தகைய முயற்சிகள் உதவிடும் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பாக்கெட்டுகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்களின் உரைகள் மீது ஊட்டச்சத்து குறித்த தகவல்களை வெளியிட வேண்டும் என்ற திட்டத்திற்கு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணைய தலைவர் திரு அபூர்வ சந்திரா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி சர்க்கரை, உப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட கொழுப்பு உள்ளிட்ட விவரங்கள் பாக்கெட்டுகள் மீது பெரிய எழுத்துக்களில் அச்சிடப்பட வேண்டும் என்று சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. உணவுப் பொருட்களில் உள்ள ஊட்டச்சத்து தொடர்பான விவரங்களை நுகர்வோர் அறிந்து கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான உணவுகளை அவர்கள் தேர்ந்தெடுக்க உதவிடும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்திருத்தம் குறித்து மக்களின் ஆலோசனைகளை பெறும் வகையில் அதன் வரைவு அறிக்கை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தெலங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கிடையே நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் குழு ஒன்றை அமைக்க இரு மாநில அரசுகளும் முடிவு செய்துள்ளன. ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு மல்லுபட்டி விக்ரமர்கா, ஆந்திராவிலிருந்து தெலங்கானா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டபோது உருவான அனைத்து பிரச்சினைகள் குறித்து ஆலோசித்து தீர்வு காண முடிவு செய்யப்பட்டதாக கூறினார். இந்த உயர்மட்ட குழுவில் இரு மாநிலங்களைச் சேர்ந்த தலைமைச் செயலாளர்கள் மற்றும் 3 உயர் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என அவர் தெரிவித்தார். ஆந்திர மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் 9 மற்றும் 10 அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இதில் தீர்வு ஏற்படாவிட்டால் இந்த பிரச்சினை அமைச்சர்கள் குழுவிற்கு பரிந்துரைக்கப்படும் என்று திரு மல்லுபாட்டி விக்ரமார்கா தெரிவித்தார். ஒடிசா மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இன்று நடைபெறவுள்ள ரத யாத்திரையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்கிறார். 4 பயணமாக ஒடிசா சென்றுள்ள அவர், புவனேஸ்வரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க உதயகிரி மற்றும் கந்தகிரி குகைகளுக்கு சென்று பார்வையிடுகிறார். பின்னர் உத்கல் பல்கலைக்கழக மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். ஹரிதமாதா கிராமத்தில் உள்ள பிரம்மகுமாரிகள் அமைப்பின் வழிபாட்டு மையத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். நாளை மறுநாள் புவனேஸ்வரில் உள்ள தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 13வது பட்டமளிப்பு விழாவில் திரு திரௌபதி முர்மு பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது.
அஸ்ஸாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 58 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 24,00,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 107 வருவாய் வட்டங்களைச் சேர்ந்த 3,500 மேற்பட்ட கிராமங்கள் மற்றும் 68,000 ஹெக்டேர் பரப்பளவிலான விளைநிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக 208 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பிரம்மபுத்திரா பராக் நதிகளில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டி ஓடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கனமழை வெள்ளம் காரணமாக 176 சாலைகள் மற்றும் 2 பாலங்கள் உட்பட உட்கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிடும் வகையில் 293 நிவாரண முகாம்களையும் 294 உணவுப் பொருள் விநியோக மையங்களையும் அம்மாநில அரசு அமைத்துள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தில் கனமுதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் பயனாளிகள் அனைவருக்கும் முழுமையாக சென்றடைவதற்கான இயக்கம் நித்தி ஆயோக் சார்பில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு 3 மாதங்களுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மத்திய அரசின் நிதி ஆயோக் சார்பு செயலாளர் வினித்குமார் குரோவா தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் முன்னிலையில் சம்பூர்ணாத் அபியான் திட்டம் நடைபெற்றது. இந்த முழுமையான இயக்கம் சம்பூர்ணாத் அபியான் கல்வராயன்மலை ஊராட்சி ஒன்றியத்தில் பொதுமக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு 3 மாதங்களுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது. இதில் குழந்தைகளின் உடல்நிலை பேணுதல், தாய் சேய் சத்தான உணவு கிடைப்பதை உறுதி செய்தல், சர்க்கரை நோய் கண்டறிந்து சிகிச்சை, உயர்ந்த அழுத்தம் கண்டறிந்து சிகிச்சை, கருவுற்ற பெண்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கச் செய்தல் உள்ளிட்ட இலக்குகளை கொண்டு செயல்படுத்தப்பட உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியேசன்.
கிராண்ட் மேட்ரிக்ஸ் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகாத் தங்கப்பதக்கம் வென்றார். ஸ்பெயினில் நேற்று நடைபெற்ற மகளிர் 50 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதனையடுத்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான 20 பயிற்சியில் அவர் பங்கேற்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணியில் ஸ்மிருதி மந்தானா, சஃபாலி வர்மா, தீப்தி ஷர்மா, ரிச்சா கோஷ், உமா சேத்ரி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 8 அணிகள் பங்கேற்கும் இப்போட்டி வரும் 19 தேதி தொடங்கி 28 தேதி வரை நடைபெறவுள்ளது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. 21 தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியையும் 23 தேதி நேபாள அணியையும் இந்தியா எதிர்கொள்ளவுள்ளது. இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:00 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராராவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 4:30 தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற 1வது ஆட்டத்தில் ஜிம்பாப்வே 13 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்யா மற்றும் ஆஸ்திரிய நாடுகளில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நட வேண்டும் என்ற இயக்கத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இந்தோரில் இன்று தொடங்கி வைக்கிறார். பாக்கெட்டுகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்களின் உரைகள் மீது ஊட்டச்சத்து குறித்த தகவல்களை வெளியிட வேண்டும் என்ற திட்டத்திற்கு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. அசாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 58 அதிகரித்துள்ளது. கிராண்ட் மேட்ரிக்ஸ் மல்யுத்த போட்டியின் மகளிர் 50 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் வினேஷ் போகத் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.